2015 ஆண்டு தென்றல் இதழில் சிறுகதை போட்டி கதையில் கடலூர் இந்தியாவிலிருந்து என் ஹரிபிரசாத் அவர்கள் எழுதியுள்ள கூடு என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தூசி கிராமம் எந்த ஒரு நாகரீக சாயத்தையும் இன்னும் தன்மேல் பூசிக்கொள்ளாமல் இருக்கும் கிராமம் பழைய எச்சங்களை தன்னுடன் இன்னும் உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. சுதந்திரத்துக்கு முன், சுதந்திரத்துக்கு பின் என்று வரையறை ஏதும் தூசி கிராமத்து மக்களிடம் இல்லை. முன்பு சிம்னி விளக்கு இரவுகளில் வெளிச்சம் வீசிக் கொண்டிருந்தது. இப்போது குண்டு பல்புகளின் வெளிச்சத்தில் மரத்தின் நிழல்கள் தவழ்ந்தபடியே இருக்கின்றன. தூசி கிராமத்திற்கு மேற்கே இருக்கிறது தானிமலை. அந்த மலையில் உள்ள கிராமங்களுக்கு சரக்கு வண்டி ஓட்டுவது மாணிக்கத்தின் தொழில். கரடுமுரடான மலைப்பாதையில் மாணிக்கத்தை தவிர வேறெந்த வண்டியும் சவாரிக்க போவதில்லை. சிறு வயதில் தன் அப்பாவுடன் மாட்டு வண்டியில் சரக்கு ஏற்றி சென்று கொண்டிருந்த பழக்கம் தற்போது சரக்கு வண்டி ஓட்டுபவனாக மாணிக்கத்தை மாற்றியிருந்தது. கனவில் மூழ்கியிருந்த மாணிக்கத்தின் தூக்கம் ஏதோ ஒரு பெரும் சப்தத்தில் கலைந்தது. இழுப்பில் நழுவிய கைலியை சரி செய்து கொண்டு வாசலுக்கு நடந்தான். இரவு பெய்த மழையில் தேங்கியிருந்த தண்ணீரையே வெகுநேரம் உற்று பார்த்தான். ஏதேதோ எண்ணங்கள் வேகமாக ஓடி கலைந்தன. 5ஆம் வகுப்பு வரை படித்திருந்த மாணிக்கம் புத்தகங்களை விட மனிதர்களை நன்றாகவே படித்து வைத்திருந்தான். பராளி தானிமலையில் வாழும் இருளர் இன தலைவர் வாரம் ஒருமுறை தூசி சந்தைக்கு வரும் இருளர் இன மக்கள் நம்பியிருப்பது மாணிக்கத்தின் வண்டியினை மட்டும்தான். சந்தைக்கு அழைத்து வரும் நாளில் மட்டும் மாணிக்கம் எந்த சவாரியும் ஒத்துக்கொள்வது இல்லை. அந்த அளவுக்கு மாணிக்கத்திற்கு அந்த மக்களின் மீது ஏதோ ஒரு இனம் புரியாத நேசம். மாணிக்கம் சரக்கு ஏற்றி செல்வதற்கு எப்போதும் பேரம் பேசுவதில்லை. அந்த மக்கள் எவ்வளவு பணம் கொடுக்கிறார்களோ அதை அப்படியே வாங்கிக் கொள்வான். அந்த மக்களிடம் பேரம் பேசாமல் பணம் வாங்கி வண்டி ஓட்டுவது மாணிக்கத்திற்கு ஏதோ ஒரு மன திருப்தியை தந்தது. மாணிக்கத்திற்கு இருக்கும் இன்னொரு சந்தோஷம் மகள் வள்ளி. பிரசவத்தின் போது தன் மனைவியை பறிகொடுத்த மாணிக்கத்திற்கு வள்ளி இன்னொரு சந்தோஷமாய் மாறியிருந்தாள். வள்ளி, நேரமாகுது பாரு, நான் சவாரிக்கு போகும்போது உன்னை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு போறேன், கிளம்பு சீக்கிரம். அப்பா கொஞ்சம் இரு. பாட்டியிடம் அவசர அவசரமாக தலைவாரி கொண்டு கிளம்பினாள். பல்விழுந்த ஓட்டைவாய் தோள்பட்டையில் ஜோல் நாப்பை தன் அப்பாவுடன் வண்டியில் செல்லும் போது தன்னை ஒரு இளவரசியாக எண்ணிக்கொள்வாள் வள்ளி. வண்டி ரதமாகும். சாலையில் ஊர்ந்து போகும் எறும்புகள் அவளின் தோழர்களாக உருமாறுவார்கள். மாணிக்கத்திற்கு ஒரு குட்டி சிநேகிதனும் உண்டு. வள்ளியுடன் ஒரே வகுப்பில் படிக்கும் கோவிந்தா. மனிதர்கள் புழங்காத சாலையில் வெறுமையான கால்களுடன் கோவிந்தா பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான். கோவிந்தா நடந்து செல்வது தூரத்தில் வண்டியை ஓட்டி வந்த மாணிக்கத்திற்கு நன்றாகவே தெரிந்தது. வண்டி மெதுவாக அவன் அருகில் போய் நின்றது. வள்ளி மாணிக்கம் இருவரும் கோவிந்தாவை பார்த்து சிரித்தார்கள். வாடா கோவிந்தா, வந்து ஏறிக்கோ. வாடா கோவிந்தா, வந்து ஏறிக்கோ. கோவிந்தாவின் உயரத்தை விட பெரியதாய் இருந்தது வண்டியின் கதவு. முட்டி மோதி கிற முயற்சித்து பார்த்தான். முடியவில்லை. மாணிக்கம் கதவை திறந்து விட்டான். பெருமூச்சு விட்டபடி வண்டியில் ஏறி வள்ளி பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். வள்ளி, கோவிந்தா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார். என்னடா எப்படி படிக்கிற? படிக்கிற என்ன, இந்த அளவு இங்கிலீஷ் தான் வந்து தொலைக்க மாட்டேங்குது. அது சரி, இங்கிலீஷ்னா ஏண்டா எல்லோரும் தெரிச்சு ஓடுறீங்க? நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சன பண்றோம்? சிலுங்கி கொண்டான் கோவிந்தா. வழியில் பள்ளிக்கூடத்திற்கு வெளியே கிழங்கு விற்கும் ஆயாவும் வண்டியில் ஏறிக்கொண்டார். பள்ளிக்கு வெளியில் வள்ளி, கோவிந்தா, ஆயா 3 பேரை இறக்கிவிட்டு சவாரிக்கு மாணிக்கம் கிளம்பினார். தானிமலை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. இருளர் மக்களுக்கு காட்டுக்குள் உள்ளே நுழைய அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. சமைக்க தேவையான விறகுகளை எடுத்துக் கொள்ளலாம். மற்றபடி காட்டுக்குள் உள்ள எந்த பொருள்களையும் எடுத்துச் சொல்லக்கூடாது. பெரிய அறிவிப்பு பலகை ஒன்று தானிமலையின் நுழைவாயிலில் வைக்கப்பட்டிருந்தது. வனத்துறை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் இடத்திலிருந்து இருளரின மக்கள் வெளியேற்றப்பட்டிருந்தனர். அருகில் உள்ள கல்மலையில் இருளரின மக்கள் தற்காலிகமாக குடியிருந்தார்கள். மாலை சவாரி முடிந்து வீட்டிற்குள் படுத்திருந்தான் மாணிக்கம். அருகில் வள்ளி பள்ளி பாடங்களை படித்துக் கொண்டிருந்தாள். வெளியே லேசாக பனி பொழிந்து கொண்டிருந்தது. அப்பா சொல்லு செல்லா, எனக்கு பாவாடை சட்டை வேணும். ஸ்கூல்ல ஆண்டு விழா, அதுக்கு மிஸ் புது பாவாடை சட்டை போட்டுட்டு வர சொன்னாங்க. சரிடா, வாங்கிடலாம். இன்னும் 10 நாள் தான் இருக்கு, வாங்கி தந்துருவல்ல, ஏமாத்திர மாட்டியே. கழுத, கண்டிப்பா வாங்கி தரேன். தூசி கிராமத்தில் உள்ள லோக்கல் ஏஜென்ட் குமாரிடம் தார்ச்சாலை போடும் வேலைக்கு பராளி சொல்லி வைத்திருந்தான். வேலைக்கு 15 ஆட்களையும் தயார் செய்து வைத்திருந்தான். கதவில் மாட்டப்பட்டிருந்த செல்போன் சப்தமிட அதை எடுத்து பார்த்தான். பராளி அழைப்பு.
மணிக்கம், நான் தான் பராளி பேசுறேன். தூசி நாட்டுல நாளைக்கு ரோடு போடுற ஜோலிக்கு போகணும். வண்டியை ஓட்டியாந்துரு, நாங்க எல்லாரும் ஜீருளி பாற வளவுல காத்து கிடக்கோம்.
ஆகட்டும் பராளி, வந்துடுறேன்.
மாணிக்கம் சவாரிக்கு ஆடுகளை ஏற்றி கொண்டு சென்றதால் ஆட்டுப்புழுக்கை வண்டியில் நிரம்பி இருந்தது. வேகமாக தண்ணீர் அடித்து வண்டியை கழுவினான். தாய் வழி சமூகமாக வாழ்ந்து கிடைக்கிற நம்மால இந்த காட்டுக்கு என்ன சேதாரம் வந்துட போகுது? கெம்மியன் புலம்பிக் கொண்டிருந்தான். பராளி தன் தலைப்பாகையை சரி செய்தபடி வெகுநேரம் வானத்தில் மூன்றாம் பிரியை பார்த்து கொண்டிருந்தான்.
வரகு சாம தின்னுட்டு கிடந்த நம்ம குழந்தைங்களே இப்ப நெல்லுச்சோறு கேக்குதுங்க. அதுங்களுக்கு அது பிடிச்சு போச்சு. நம்ம புள்ள குட்டிங்களே மாறும்போது காடு மாறாதா என்ன?
கெம்மியன் சிறிது நேரம் அமைதி காத்த பிறகு,
காட்டுல நம்மால எந்த பாதிப்பும் இல்ல. நாட்டுல இருக்க மனுஷன்லாம் காட்டுக்குள்ள பண்ற தப்பெல்லாம் ஃபாரஸ்ட் அதிகாரங்களோட கண்ணுக்கு தெரியாது. புளிப்பழம் களாக்காய் எடுக்கிற நாம தப்பு பண்ணவங்களாம். ஆனா பொறி வச்சு யானையை கொள்ற கொள்ள கூட்டத்தை இன்னும் கண்டுபிடிச்ச பாடுல. நீண்டு கொண்டே இருந்தது பேச்சு. போடா போய் படு, உரிய காலை எழுந்திருச்சு சோலிக்கு போகணும். நாளைக்கு தூசி நாட்டுல ரோட்டுக்கு ஜல்லி போடுற வேலை சொல்லி வச்சிருக்கேன். போனா ஏதாவது ரெண்டு நாளைக்கு நம்ம பொழப்பு ஓடும்.
உடம்பை உரைய வைக்கும் அளவுக்கு கடும் பனி கொட்டி கொண்டே இருந்தது. சிறிய கம்பளி போர்வைக்குள் சுருங்கியவாறு ஏதோ ஒரு யோசனையில் பராளி படுத்திருந்தான். பராளியிடம் இருக்கும் செல்போன் தூசி கிராமத்தில் உள்ள அரசு ஆஸ்பத்திரிக்கு பயிற்சி வேலைக்கு வந்த ஒரு டாக்டர் பராளிக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து கொடுத்தது. பராளி கையில் செல்போன், ஆனால் அதை எப்படியோ ஆபரேட் செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு புதிய கருவி ஒன்றை இன்று முதல் பயன்படுத்த போகிறோம் என்ற சந்தோஷம் மட்டும் பராளியின் முகத்தில் பளிச்சிட்டு சென்றது. அன்று முதல் தூசி கிராமத்திற்கும் பராளி இருக்கும் தானிமலைக்கும் ஒரு நண்பனாக அந்த செல்போன் மாறியிருந்தது. காட்டில் வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் சேர்த்து வைத்திருந்த புளியங்காய் கடுக்காய் போன்றவற்றை ஒரு மூட்டையில் கட்டி வைத்தான் பராளி. சில விறகுகளையும் சுமந்து கொண்டு ஜீருளி பாறையின் அருகே பராளியுடன் மாணிக்கத்தின் வண்டிக்காக காத்திருந்தனர். தார் பீந்து கிடந்த சாலை லேசான பனி மலை முழுவதும் படர்ந்திருந்தது. மங்கிய வெளிச்சத்தில் வண்டியை மாணிக்கம் ஓட்டினான். பராளி எரிமிக் கொண்டே செல்போனை எடுத்து, மாணிக்கம் எங்க வர, ரொம்ப நாள் காத்து கிடக்கும் என்றான். இதோ ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். வண்டியை கொஞ்சம் வேகமாக ஓட்டினான். வழக்கமாக மாணிக்கம் போகும் சாலையில் செக் போஸ்ட் ஒன்று எப்போதும் பூட்டப்பட்டு இருக்கும். மாணிக்கத்துக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து செக் போஸ்டுக்கு கார்டாக இருப்பது சுந்தரம். சுந்தரத்துக்கு சொந்தம் என்று எவரும் இல்லை. ஒரு குவார்டர் பாட்டிலும் பழைய பாடல்கள் ஒலிபரப்பும் ரேடியோவும் தான் சுந்தரத்தின் உலகம். எந்த வண்டி வந்தாலும் பணம் கொடுத்தால் மட்டுமே செக் போஸ்ட் கேட்டினை சுந்தரம் திறந்து விடுவான். மாணிக்கத்திற்கு மட்டும் பணம் வாங்காமல் எப்போதும் கேட் திறக்கப்படும். மாணிக்கத்தின் வண்டி எதற்கு மலைக்கு செல்கிறது என்று சுந்தரம் நன்றாகவே தெரிந்து வைத்திருந்தான். ஜீருளி பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக மாணிக்கம் நெருங்கிக் கொண்டிருக்க பனியின் பொழிவு கொஞ்சம் குறைந்திருந்தது. சாக்கில் சுற்றப்பட்டிருந்த விறகு கட்டைகளுடன் மரத்தின் கீழ் பராளி ஆட்களுடன் காத்திருந்தார். இருளில் அனைவரின் கண்ணும் கூசும்படி வண்டி வந்து நின்றது. பராளி, கெம்மியன் உட்பட 20 பேர் வண்டியில் ஏறிக்கொண்டனர்.
எப்படி இருக்க மாணிக்கம்? நல்லா இருக்கேன் பராளி. என்ன, கொஞ்ச நாளா சவாரிக்கு கூப்பிடவே இல்ல. வசதியோ? நக்கலாக மாணிக்கம் கேட்டான்.
அட போ மாணிக்கம், நீ வேற. காட்டுக்குள்ள எதையும் வெட்டக்கூடாதுன்னு ஃபாரஸ்ட் ஆபீஸ்காரங்க சொல்லிட்டாங்க. குறவு எங்க வசதியா இருக்கிறது? தூசி நாட்டுல ஜோலி கிடைச்சாதான் உன்ன கூப்பிட முடியும்.
தழுதழுக்க பேசின பராளியின் குரலில் இருந்த சோகத்தை மாணிக்கம் நன்றாக உணர்ந்திருந்தான். கெம்மியன், பராளி, மாணிக்கம் வண்டியின் முன்பக்கம் அமர்ந்திருந்தனர். மற்றவர்கள் வண்டியின் பின்பக்கத்தில் அமர்ந்திருந்தனர்.
மாணிக்கம், சொல்லு பராளி. இந்த சவாரிக்கு கொடுக்க பணம் இல்ல, ஜோலியில கிடக்கிற கூலி வச்சுதான் உனக்கு கொடுக்கணும்.
அட என்ன பராளி, எனக்கு உன் நிலைமை தெரியாதா? கூலி வந்ததும் சவாரி பணம் கொடு.
பணம்னு ஒண்ணு இல்லாத வரைக்கும் நாங்க சந்தோஷமா இருந்தோம். அது என்னைக்கு வந்துச்சோ எங்கிட்ட இருந்த சந்தோஷம் போயிடுச்சு.
மாணிக்கம், பராளி இரண்டு பேரின் மனதும் ஒன்றை யோசித்துக் கொண்டே பயணித்தன. பணம் உலகில் மனிதரிடம் உயரம் தாழ்வு என எல்லாவற்றையும் நிர்மாணித்திருந்தது இந்த இரண்டு பேரையும் விட்டு வைக்கவில்லை. மிதமான பனி விழுந்தும் விடியாமல் இருக்கும் பொழுது வண்டியில் உள்ளவர்கள் குளிரில் நடுங்கியபடி உட்கார்ந்திருந்தனர். வண்டி செக் போஸ்ட் அருகே போய் நின்றது. வண்டி சத்தத்தில் சுந்தரம் விழித்துக் கொண்டான். கையில் நீண்ட கம்பின் உதவியுடன் மெதுவாக நடந்து வந்தான்.
மாணிக்கம், ரொம்ப குளிர் அதிகமா இருக்கு, சிகரெட் கிடைக்குமா?
மாணிக்கம் தடவி பார்த்தான். காலி சிகரெட் பெட்டி மட்டுமே கையில் அகப்பட்டது.
சிகரெட் இல்லையே சுந்தரம். சாமி, என்ன பராளி,
நம்ம கிட்ட பீடி இருக்கு, இப்போதைக்கு உங்களுக்கு தாங்கும்னு நினைக்கிறேன்.
தன் தலையில் சூட்டப்பட்டிருந்த பீடி கட்டினை உருவி மூன்று பீடிகளை பராளி சுந்தரத்திடம் நீட்டினான்.
பீடி பற்ற வைத்தவாறே செக் போஸ்டை சுந்தரம் திறந்து விட்டான். திரும்ப வரும்போது எனக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா மாணிக்கம்.
கண்டிப்பா வாங்கியார. வண்டி ஊர் நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது குழியில் நடுங்கிக் கொண்டிருந்தான் செம்மியன்.
என்னடா நடுங்குற, டீ குடிச்சா தேவல என்றான் செம்மியன்.
வண்டி ஊருக்கு வெளியே உள்ள பாக்கு தோட்டம், தென்னந்தோப்பு, திராட்சை தோட்டம் இவற்றுக்கு நடுவில் பயணித்தது. பரவாயில்லையும் அவனது ஆட்களும் டீ குடிக்க பஷீர் பாய் டீ கடை முன் வண்டி நின்றது.
பஷீர் பாய், 20 டீ நல்லா ஏலக்கா போட்டு கம கமன்னு இருக்கணும்.
என்ன மாணிக்கம் இந்த பக்கம்?
இதோ நம்ம பராளி அவங்க ஆளுங்க ஜோலிக்கு போறாங்க, அதான் சவாரிக்கு ஜீரோலி பாறை போய் கூட்டி வரேன்.
பஷீர் பாயின் டீ கடையில் கிடைக்கும் ஏலக்காய் டீக்கு எப்போதும் தனி மவுசு. பஷீர் பாய்க்கு 60 வயது, 30 வருடமாக அவருக்கு தொழில் டீ கடை. மண் குழித்து எழுப்பப்பட்ட சிறிய அறை, கடைக்கு முன் கல்லால் கட்டப்பட்ட மேசை நாற்காலிகள், 5 வருடத்துக்கு முன் வாங்கிய மின்சார இணைப்பில் ஒரே ஒரு குண்டு பல்பு, அது மட்டும் பிரதானமாக எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும். அதன் வெளிச்சம் ஒரு ரம்மிய சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கும். டீ கடை இருக்கும் இடம் பஷீரின் மனைவி சமீராவுக்கு சொந்தமானது. திருமணமான புதிதில் சமீராவும் பஷீரும் சேர்ந்து நட்ட பூவரச மரம். தாயின் மடியில் படித்திருக்கும் குழந்தை போல் மரத்தின் கீழ் பஷீரின் டீ கடை. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது ஒரு மரம், ஆனால் எளிய தம்பதிகளாக வாழும் பஷீர் சமீராவுக்கு அவர்களின் வாழ்வு கடந்து வந்த பாதையின் பதிலாக அந்த மரம் இருந்தது. பால் கொதித்துக் கொண்டிருந்தது, டீ அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. பராளியின் ஆட்களுக்கு டீயின் கதகதப்பு அவர்களின் குளிரை கொஞ்சம் குறைத்திருந்தது. ஹாரன் அடித்து அனைவரையும் வண்டியில் ஏறுமாறு சைகை கொடுத்தான் மாணிக்கம். டீக்கான மொத்த பணத்தையும் பஷீரிடம் மாணிக்கம் கொடுத்தான்.
பஷீர் பாய், எவ்வளவு ஆச்சு?
மாணிக்கம் கொடுத்துருச்சு. வண்டியில் அமர்ந்திருந்த மாணிக்கத்தை கண் சுருங்க பார்த்தான் பராளி, ஆனால் ஏதும் பேசவில்லை.
வந்து ஏறு பராளி, நாளாகுது. வழியில் இருக்கும் நாயக்கர் பலசரக்கு கடையை தான் கொண்டு வந்திருந்த வாழைத்தாரினை இறக்கி வைத்துவிட்டு சிறிது பணம் வாங்கி கொண்டான் பராளி.
மாணிக்கத்தின் வண்டியருகே ரேஞ்சர் ஆதிமூலத்தின் ஜீப் வந்து நின்றது. பராளிக்கும் அவனது ஆட்களுக்கும் பிடிக்காத ஒரு மனிதன் ஆதிமூலம். தன்னை உயர் சாதிக்காரன் என்று சொல்வதில் அவனுக்கு ஒரு பெருமை.
என்னடா கால கும்பலா எங்க கிளம்பிட்டீங்க?
இல்ல சாமி, தூசி நாட்டுல ஜோலி.
வண்டியில என்ன மூட்டை?
மூட்டையை அவிழ்த்து பார்த்தான் ஆதி மூலம் விறகு கட்டைகள். யாரும் எதிர்பாராத விதமாக பராளியை ஒரு அறை அறிந்தான். தேகம் சுருங்கிய பராளி தடுமாறி கீழே விழுந்தான். நடந்தவற்றை பார்த்துக் கொண்டிருந்த மாணிக்கம் வண்டியை விட்டு கீழே இறங்கினான், ஆனால் ஏதும் பேச முடியாதவனாய் இருந்தான்.
ஏண்டா எத்தனை தடவை சொல்றது, விறகு விட்டு எடுத்து வராதிங்கன்னு கேட்கவே மாட்டீங்களா?
திரும்ப திரும்ப இப்படியே செஞ்சீங்க, ஏதாவது கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். விரல்களை பிடுங்கிக் கொண்டு பராளியை முறைத்து பார்த்தான் ஆதி மூலம். கெம்மியன், மாணிக்கம் மற்றும் பராளியின் ஆட்கள் ஆதி மூலத்தை ஏதும் கேட்க முடியாதவர்களாய் இருந்தனர். ஆதி மூலத்தின் பதவிக்கு மட்டுமே அவர்கள் அமைதியாக இருந்தனர்.
அவன் போட்டிருக்கிற உடுப்பால ஒவ்வொரு முறையும் தப்பிச்சிட்டு இருக்கான். உடுப்பு இல்லாம இருக்கட்டும், அவன் கரிய நறுக்கி போட்டுருவான்.
கெம்மியன் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றான். பராளி எதுவும் பேசாமல் வண்டியில் அனைவரையும் ஏறுமாறு கூறினான். வண்டி நகர்ந்து தூசி கிராமம் அருகே போய் கொண்டிருந்தது.
அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் காட்டுல எவ்வளவு மரத்தை வெட்டி வீட்டுல வச்சிருக்கான். நானே அந்த மரத்தை அவன் வீட்டுக்கு கொண்டு போயிருக்கேன். என்னமோ நேர்மையான ஆபீசர் மாதிரி சீன் காட்டுறான். விடுபராளி பெரிய ஆபீசர் கிட்ட சொல்லி அவன் வேலைய காலி பண்ணிடலாம்.
மாணிக்கம் பேசிக்கொண்டே வண்டியை ஓட்டினான். ஆனால் பராளியின் மனம் எதையும் ஏற்க தயாராக இல்லை. தன்னுடைய ஆதி நிலத்தில் தனக்கு ஏதும் சொந்தம் இல்லை. இறுக்கமான நிலையில் பராளி தன்னை ஒரு அகதி போல் நினைத்துக் கொண்டான்.
மாணிக்கம், வண்டியை நிறுத்தி இடம் வந்துருச்சு.
ரோட்டின் இருப்புறமும் ஜல்லி கொட்டப்பட்டிருந்தது. பராளியின் ஆட்கள் வண்டியை விட்டு கீழே இறங்கினர். ஏஜென்ட் குமார் பராளியை நோக்கி கையை சேர்த்தபடி வந்தான்.
பராளி, கூலி ஆளுக்கு 150 ரூபாய்.
எத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்க?
15 சாமி.
ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் கமிஷன் போக கூலி கொடுப்பாங்க, என்ன புரியுதா?
சரி சாமி, வேலை எத்தனை நாள் நடக்கும்?
உங்களுக்கு 2 நாள் தான் வேலை இருக்கும். பராளி புரிந்த தலையுடன் மாணிக்கம் அருகே வந்து நின்றான்.
மாணிக்கம், வண்டி சவாரி கூலிய நாளைக்கு வீட்டுக்கு வந்து கொடுத்துடுறேன்.
டீசல் காசு மட்டும் கொடு, சவாரி பணம் வேணாம். வள்ளிய பள்ளிக்கூட்டுல விடணும், நாளாவது நான் கிளம்புறேன். அன்று இரவு வேலையை முடித்து பராளியின் ஆட்கள் பேருந்து நிலையத்தின் அருகே உள்ள இடத்தில் படுத்துக் கொண்டனர். நடுநிசியில் ஏதோ ஒரு வண்டி சப்தம் கேட்டு பராளி எழுந்து பார்த்தான். அடுக்கடுக்கான மரங்கள் லாரியில் போய்க் கொண்டிருந்தன. அது தானி மலையிலிருந்து வெட்டி எடுத்து செல்லப்படும் மரங்கள் என்று பராளிக்கு நன்றாகவே உணர முடிந்தது. மீண்டும் காலையில் நடந்த சம்பவம் பராளிக்கு நினைவுக்கு வந்தது. தன் எதிரே தன் ஆதி நிலம் சீரழிக்கப்படுவதை தடுக்க முடியாமல் போகிறதே என்று கூனி குறுகி போனான் பராளி. விடிந்ததும் பஷீர் தீக்கடைக்கு செல்ல தயாரான போது பறவைகள் கட்டிய கூட்டின் சருகுகள் சாலையில் சிதறியிருந்தன. இரவு சாலையில் மரங்களை ஏற்றிச் சென்ற லாரி காட்டில் மரத்தோடு இருந்த கூட்டினையும் விட்டு வைக்கவில்லை. மாணிக்கம் வீட்டில் படுத்துக் கொண்டிருந்தான். அவனை அவசரமாக வள்ளி தட்டி எழுப்பினான்.
அப்பா எழுந்திருப்பா, என் கூட வா, உனக்கு ஒன்று காட்டுறேன்.
எங்கடி? மாணிக்கத்தின் கையை பிடித்து தோட்டத்திற்குள் நடந்தாள். தோட்டத்தில் வானம் நோக்கி கையை நீட்டினாள். அங்குள்ள ஒரு மரத்தில் புதிய கூடு ஒன்று உருவாகி இருந்தது. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.